பாடம் எண் 6. ஆதமும் ஹவ்வாவையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றியும் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலம், அதாவது நீதியின் மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி, ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்பதோடு, இறைவன் நியமித்திருக்கிறதான நீதியின் மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய மெய்யான சமாதானத்தோடு கூட, இறைவனோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதோடு கூட, இந்த நாளின் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியும், அதை குறித்ததான காரியங்களை பற்றியும் நாம் கடந்த பாடத்தில் நாம் படித்தோம். நாம் இப்பொழுது அதே காரியத்தை நாம் தொடருகிறோம். இன்று நாம் ஆதம் நபியையும் ஹவ்வாவையும் சந்திக்கப் போகிறோம். இந்த பூமியில் அவர்களுடைய முதல் நாளை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் ஏற்கனவே தௌராத்தில் வாசித்தபடி, யாத்ரியாகமம் 20வது அதிகாரம் 11வது சூரா இப்படியாக சொல்லுகிறது, அதாவது தௌராத்தின் புஸ்தகத்தில் 2வது புஸ்தகமாகிய யாத்ரியாகமம் என்கிற புஸ்தகத்தின் 20வது சூரா 11வது ஆயத்து இப்படி சொல்லுகிறது. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அது மாத்திரமல்ல, அதற்கு முந்தின வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் 6 நாளைக்குள்ள வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இறைவன் 6வது நாளிலே முதல் மனிதனை படைத்தார் என்பதை அறிந்து கொண்டோம். இறைவன் மனிதனை ஒரு ஆத்மாவுடன் சரீரம் உடையவனாக படைத்தான். அவனை இந்த பூமியில், இந்த பூமியின் மண்ணினால் படைத்தான். அந்த சரீரத்திற்குள்ளே நித்தியமான ஆத்மாவை வைத்தான். அந்த ஆத்மாவை இறைவன் தன்னுடைய சொந்த சாயலின்படி படைத்தான். அதன் பொருள் என்னவென்றால், மனிதனுக்குள் ஒரு விசேஷமான சிந்தனா சக்தியை வைத்தான். அதற்கு ஆவி என்று பொருள். ஆகவே அதன் மூலமாக மனிதன் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இறைவன் மனிதனுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தையும் கொடுத்தான். இருதயத்திற்குள்ளே உணர்வு என்கிற ஒன்றை வைத்தான். இதன் மூலமாக மனிதனுக்குள்ளே சுயாதீனம் செயல்படுகிறது. இறைவனிடத்தில் அன்பு கூறுவதும், இறைவனுக்கு கீழ்ப்படிவதும், அல்லது இவைகளை செய்யாமல் இருப்பதும் இன்சானிடத்தில் சுயமான முடிவெடுக்கக்கூடியதான அந்த சுய சித்தத்தை இறைவன் வைத்திருந்தான். முதல் மனிதனை படைத்த பிறகு இறைவன் ஓய்வு நாளை பற்றி, அல்லது இறைவன் ஓய்வெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ஓய்வெடுப்பதற்கு முன்பாக அவன் முடிக்க வேண்டிய வேறு சில வேலைகளும் இருந்தன. இந்த வேலைகளை பற்றி தான் நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 2வது சூரா 7வது ஆயத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. தௌராத்தின் முதல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை, அதாவது 2வது சூரா 7-8 ஆகிய ஆயத்துகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவாத்மாவை அவனுக்குள் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அன்பானவர்களே, இந்த இறைவாக்கு இப்படியாக கூறுகிறது. இறைவன் மனிதனை தன்னுடைய சாயலின்படியாக உண்டாக்கி அவனுக்குள்ள அவனுடைய நாசியிலே இறைவன் ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான் அல்லது அவன் ரூஹுள்ளவனானான் என்று எழுதுகிறது. அந்த ரூஹான ரூஹுள்ள இன்சானை, அதாவது ஆதம் நபியை, அவன் ஏதேன் தோட்டத்தில், கிழக்கு பகுதியில உள்ள ஏதேன் தோட்டத்தில வைத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தோட்டத்தை படைத்தான். இதையும் அந்த இறைவாக்கு கூறுகிறது. அந்த தோட்டத்தில் அல்லது அந்த தோட்டம் ஏதேன் என்று அல்லது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் முதலில் படைத்த மனிதனை பரலோகத்தில் வைத்த இடம்தான் இது என்று சிலர் நினைக்கக்கூடும், அல்லது சிலர் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படியாயினும் இறைவாக்கியம் நமக்கு கூறுவதை கவனியுங்கள். இறைவாக்கு நமக்கு கூறுவது என்னவென்றால், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டமானது ஏதேனின் கிழக்கு பாகத்தில் அல்லது கிழக்கு பகுதியில், குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கும் இடத்தில் இருக்கிறது. கீழ்காணும் ஆயத்துகள் இதை பற்றி கூறுவதை கவனியுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் இரண்டாவது சூரா 9-10 ஆகிய வாக்கியங்கள் ஆயத்துக்கள் இப்படி கூறுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகுள்ள அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விதமான விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திலிருந்து தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக பாய்ந்தது. இப்படியாக இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து இறைவாக்கு கூறுகிறது. இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால், இறைவன் படைக்கக்கூடிய அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட ஆதம் நபி அவர்கள் மெய்யான ஆசீர்வாதங்களோடு தங்குவதற்கு ஏற்ற விதத்தில, அல்லது ஆதம் நபி சந்தோஷமாக தங்க வேண்டும் என்கிறதான அந்த விருப்பத்தோடு கூட அழகான தோட்டத்தை இறைவன் படைத்தான். பார்ப்பதற்கு அழகான, மனதிற்கு இன்பமான, புசிப்பதற்கு சுவையான பழங்களை உடைய அந்த மரங்கள் நிறைந்த அந்த தோட்டத்தில் இறைவன் ஆதமை வைத்தான். எல்லாமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பூரணமாயிருந்தது. ஆதமின் உணர்வுகள் உயிருள்ளவைகளாக இருந்தன. அவனுடைய கண்கள் அழகை கண்டன. மரத்திலிருந்து பாடும் பறவைகளின் இனிமையான குரலை அவனுடைய செவிகள் கேட்டன. அவனுடைய உணர்வுகள் அந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட மலர்களில் நறுமணத்தை முகர்ந்தன. அதோடு இவையெல்லாவற்றையும் அவன் அனுபவித்துக் கொள்ளத்தக்கதாக இறைவன் கொடுத்திருந்தான். ஆதம் நபி அவர்கள் திருப்தியடையத்தக்க நிலையில் வைத்திருந்ததோடு, அவைகளெல்லாம் பராமரிப்பதன் மூலமாக ஆதம் நபி அவர்களை சந்தோஷத்தினால் நிறைத்திருந்தான். சந்தோஷத்தினால் நிறைத்திருந்தது மாத்திரமல்ல, அவன் அதிலே தொடர்ந்து நிலைத்து இருக்கும்படியாக இறைவன் இவைகளையெல்லாம் ஏற்படுத்தினான். எனவே தோட்டத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தன்னுடைய சாயலின்படி படைத்த ஆதமுடன் உறவாடும்படியாக அல்லது பேசும்படியாக இறைவன் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் ஏதேன் தோட்டத்திற்கு வருவது வழக்கமாயிருந்தது. ஆதியாகமம் 3:8 இப்படியாக கூறுகிறது. தௌராத்தின் புஸ்தகம் 1 ஆதியாகமத்தில் 3:8 இப்படி கூறுகிறது. பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற இறைவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதம் அவன் மனைவியுடன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். இப்படியாக இந்த ஆயத்து கூறுகிறது. அதாவது இறைவன் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில குளிர்ச்சியான நேரத்தில் மனிதனோடு கூட உறவாடும்படியாக, மனிதனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவர் வந்து கொண்டிருந்தார் என்பதை இந்த வாக்கியமானது நமக்கு, அல்லது இந்த ஆயத்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இறைவன் இன்சானோடு ஒருங்கிணைந்த மனதோடு ஒருவருக்கொருவர் ஐக்கியமாயிருக்க, ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ள, ஒருவரில் ஒருவர் மகிழ்ச்சியாயிருக்க, நித்திய காலமாக இணைந்திருக்க வேண்டும் என்பது இறைவனின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆம், மனிதன் அதிசயமாக ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தது. இறைவன் மனிதனை வைத்த இடத்தை தான் ஏதேன் என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த இடத்தில் ஏதேனை பற்றி ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் என்னும் தோட்டத்தில் மிகவும் முக்கியமான 2 மரங்களை இறைவன் வைத்திருந்தான். ஒன்று ஜீவ விருட்சம் என்றும் மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்றும் அழைக்கப்பட்டிருந்தது. ஜீவ விருட்சம் என்ற மரமானது ஆதம் தான் இறைவனோடு கூட இறைவனுடைய திட்டத்தின்படி நிலையாக வாழ்வடையும்படியாக, அல்லது நிலையான வாழ்விலே நிலைத்திருக்கும்படியாக வைக்கப்பட்டிருந்ததான மரம். 2வது மரமாகிய நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை இறைவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தான். காரணம், ஆதமை சோதிக்கும்படியாகவே. இறைவனாகிய தேவன் கூறுவதை கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதாவது தௌராத்தின் புஸ்தகம் 2வது 2வது சூரா 16-17 ஆகிய வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது அந்த வாக்கியங்கள் அந்த இறைவாக்கு இப்படியாக சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அன்பானவர்களே, இறைவாக்கு இப்படியாக கூறுகிறது. இறைவன் அப்படி ஆதமுக்கும் அவ்வாவுக்கும் அப்படி கட்டளை கொடுத்திருந்தான். நன்மை தீமை அறியத்தக்கதாக அறியத்தக்க மரத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இறைவன் கட்டளை கொடுத்திருந்தான். ஆதாமிடம் ஏன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது என்று இறைவன் தடை செய்தான்? அவன் கஞ்சத்தனம் உடையவனா? இல்லை, இறைவன் கஞ்சத்தனம் உடையவன் அல்ல. இறைவாக்கு இப்படியாக சொல்லுகிறது, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். யாக்கோப் என்னும் நிருபத்தில் 1:5 இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் எதிலாகிலும் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய இறைவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லி அந்த வாக்கியம் கூறுகிறது. இறைவன் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடியவர். ஆதமிடம் இறைவன் சொன்னது என்ன? நீ ஒரு மரத்தின் கனியை தவிர மற்ற எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று சொன்னான். இது ஒரு கஷ்டமான கட்டளையா? இல்லை, அப்படி அல்ல. ஆதாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக இறைவன் ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் கிருபையினால் கொடுத்தான். நன்மையான எதையும் இறைவன் ஆதாமுக்கு தடை செய்யவில்லை. இப்படி இருக்க இறைவன் தம்முடன் பூரண திட்டத்தின்படி ஆதமுக்கு முன்பாக ஒரு சோதனையை வைத்தார். இதன் மூலமாக இறைவனுக்கு கீழ்ப்படியும் அளவுக்கு இறைவன் இப்படி இந்த சோதனையை ஆதமுக்கு முன்பாக வைத்தான். இறைவன் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒரு சோதனையாக அமைந்தது. இறைவாக்கு கூறுகிறது, யஹ்யா இப்படி கூறுகிறார், யோவான் என்கிறதான இந்த சுவிசேஷத்தில் 14வது சூரா 23-24 ஆகிய ஆயத்துகளை வாசிக்கும் பொழுது அந்த ஆயத்துகள் இவ்விதமாக கூறுகிறது. இறைவனிடம் அன்பு செலுத்தக்கூடியதான அந்த விதத்தை அந்த ஆயத்துகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். இஞ்சில் என்னும் புஸ்தகத்தில் யஹ்யாவின் பகுதியில் அவர் யஹ்யா மூலமாக எழுதப்பட்ட அந்த சுவிசேஷத்தில் 14வது சூரா 23-24 ஆகிய ஆயத்துக்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடம் அன்பு கூர்ந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். என்னிடத்தில் அன்பு கூறாதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடைய வசனமாயிருக்கிறது என்று கூறினார். அன்பானவர்களே, இந்த இப்பொழுது வாசித்த இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இறைவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இறைவனுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அந்த கட்டளை சிறிதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆதமை படைத்தபோது ஆதமுக்கு எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கிற அந்த கனியை கொடுக்கிற அந்த மரத்தை படைத்து அந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்கக்கூடாது என்று சொல்லி இறைவன் கட்டளை கொடுத்தார். இதன் மூலமாக ஆதமை இறைவன் சோதித்தார். அவ்வளவுதான், அவன் தனக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறானா, அன்பு செலுத்துகிறானா. ஆதம் இறைவனிடத்தில் அன்பு செலுத்தினால் அந்த கனியை புசிக்கக்கூடாது. இதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. நன்றாக கவனிங்கள், இறைவன் மனிதனை ஒரு இயந்திரத்தை போல படைக்கவில்லை. அதாவது இந்த ரோபோட் என்று சொல்லுகிறோமே, அந்த மாதிரி இயந்திரத்தை போல படைக்கவில்லை. இறைவன் இன்சானை படைக்கும் போது அவனை சிந்திக்கக்கூடியவனாகத்தான் படைத்தான். அவனுக்கு ஒரு இருதயத்தையும் இறைவனை நேசிக்கும் அளவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கீழ்ப்படுவதை குறித்து தானே சுயமாக முடிவெடுக்கும் அல்லது தீர்மானிக்கும் சிந்தனா சக்தியையும் இறைவன் கொடுத்திருந்தான். கவனியுங்கள், தடை செய்யப்பட்ட அந்த கனியை சாப்பிடும்போது ஆதமுக்கு என்ன நடக்கும் என்று இறைவன் சொல்லியிருந்தான். நாம் இறைவாக்கில் உள்ள பகுதியை மீண்டும் வாசிப்போம். இறைவன் கூறுவது என்ன? தௌராத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அல்லது 2வது சூரா 16-17 ஆகிய ஆயத்துகளை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் 2வது சூரா 16-17 ஆகிய வசனங்கள். அந்த வசனம் இப்படியாக கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அவைகளை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று இறைவன் கட்டளை கொடுத்தார். அன்பானவர்களே, இவ்விதமாக இறைவன் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் மரணம் உண்டாகும் என்பதை கூறியிருந்தான். இறைவன் தான் படைத்த மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருந்தான். அதனால்தான் இறைவன் ஆதமிடம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இறைவாக்கு கூறுகிறது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம், அதாவது பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய பகுதியிலே உள்ள எசேக்கியேல் என்கிறதான புஸ்தகத்தில் எசேக்கியேல் என்கிறதான இறைவாக்கினர் தன்னுடைய புஸ்தகத்தில் இப்படியாக கூறுகிறார். 18வது சூரா 20வது ஆயத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். அருமையானவர்களே, இந்த இறைவாக்கு என்ன கூறுகிறது என்று சொன்னால், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி கூறுகிறது. அதாவது யார் ஒருவர் பாவம் செய்கிறாரோ அவர்களுடைய ஆத்மாவானது சாகும், மரணமடையும் என்று சொல்லி இந்த இறைவாக்கு கூறுகிறது. அதை கூறிதான் இறைவன் ஆதாமை எச்சரித்திருந்தான். ஒருவேளை யாராவது பாவம் என்பது என்ன என்று கேட்பார்களானால், இறைவாக்கியம் இப்படியாக கூறுகிறது, இறைவனுடைய கட்டளையை மீறுவது பாவம். யஹ்யாவின் புஸ்தகம் 1வது நிருபம், 3வது சூரா, 4வது ஆயத்து. அநீதி செய்வதெல்லாம் பாவம் என்று இறைவாக்கு கூறுகிறது. யஹ்யாவின் புஸ்தகம் 1வது நிருபம், 5வது சூரா, 17வது ஆயத்து. நன்மை செய்ய அறிந்தும் அந்த நன்மையை செய்யாமல் போவது பாவம் என்று இறைவாக்கு கூறுகிறது. யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம், 17வது வசனம், 4வது சூரா, 17வது ஆயத்து. நம்முடைய சொந்த வழிகளில் செல்வது இது பாவம் என்று சொல்லி இறைவாக்கு கூறுகிறது. இசையாசின் புஸ்தகம் 53வது சூரா, 6வது ஆயத்து. மாத்திரமல்ல, மேற்கூறப்பட்ட ஆயத்துகளின்படி ஒரு இன்சான் பாவம் செய்வானானால் பாவம் செய்த அவனுடைய ஆத்மாவே சாகும் என்று இறைவாக்கு கூறுகிறது. அதை முதலில் வாசித்தோம், எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம், அதாவது 18வது சூரா 20வது ஆயத்திலே நாம் முதலிலே வாசித்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் கூறுகிறது. ஆகவே மேற்காணும் வாக்கியங்கள் எல்லாம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், இறைவன் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக, அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனை பணிந்து கொண்டு அவனுக்கு அன்பு செலுத்தி நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். ஆனால் இறைவனுடைய வாக்குகளை அல்லது கட்டளைகளை மீறுவானானால், இப்பொழுது சொல்லப்பட்டதான அநேக காரியங்களை, இந்த பாவம் என்று இறைவாக்கு கூறுகிற அநேக காரியங்களை நான் இப்பொழுது சொன்னேன், இந்த காரியங்களை அவன் செய்வானானால் அவனுடைய ஆத்மா சாகும். காரணம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று இறைவாக்கு கூறுகிறது. அடுத்தபடியாக, ஆதாமே நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று இறைவன் கூறியிருந்தார். இதைத்தான் இறைவன் சொன்னான், ஆதாமே நான் தடை செய்த அந்த மரத்தின் கனியை நீ புசிப்பாயானால் அந்த நாளில் தானே நீ சாகவே சாவாய் என்று கூறினான். அதனுடைய பொருள் என்னவென்றால், நீ என்னிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுவாய், தனிமையாக்கப்பட்டு விடுவாய் என்பதுதான் அதனுடைய பொருள். நீ கீழ்ப்படியாமல் போனால் என்னோடு உள்ள நிரந்தரமான உறவை நீ இழந்து விடுவாய், அந்த உறவை விட்டு நீ வெளியேறி விடுவாய். நான் பரிசுத்தனாய் இருக்கிறபடியினாலே பாவத்தோடு அல்லது என்னுடைய வார்த்தையை மீறி நடப்பவர்களோடு கூட இணைந்து செயல்பட முடியாது. லூசிபர், அதாவது சைத்தான், அவனோடு, லூசிபரும் சைத்தானும் அவனோடு சேர்ந்த மலக்குகளும் பாவம் செய்தபோது அவர்களை வெளியே தள்ளிவிட்டேன். அப்படியே உன்னிடத்தில் பாவம் காணப்படுமானால் உன்னையும் வெளியே தள்ளிவிடுவேன். மட்டுமல்ல, என்னால் தடை செய்யப்பட்டுள்ள மரத்தின் கனியை நீ புசித்தால் உன் சரீரம் வளர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு செத்து நீண்ட நாட்கள் சென்ற பின் அதற்கு மரணம் நேரிடும். அதாவது உன்னுடைய ஆத்மா உன் சரீரத்தை விட்டு பிரிந்துவிடும். அது மட்டுமல்ல, நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போவாயானால் வெட்டப்பட்ட கிளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும்? மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளையில் உயிர் இருக்குமா? இருக்காது. காரணம், அந்த கிளை செத்துவிட்டது. அந்த கிளையின் இலைகள் உலர்வது போல பின் இறந்ததாகிவிடும். அந்த இலைகள் உடனடியாக உலர்ந்து போய்விடுவது இல்லை. அப்படி உலர்ந்து போய்விடுகிறதா? இல்லை. அப்படியேதான் இன்சானுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் ஒருவேளை உயிருள்ளவனாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இறைவாக்கு கூறுவதை கவனியுங்கள். ஏசையா 59:2, யோவான் 15:6, எபேசியர் 2:11 இந்த வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதில் சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இசையாசின் ஆகமத்தில், இசையாசின் புஸ்தகத்தில் 59:2 என்ன சொல்லுகிறது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அன்பார்களே, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் இறைவன் நம்மை பார்க்க முடியாதபடி நமக்குள்ள பிரிவினை உண்டாக்கி, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதபடிக்கு அந்த இறைவனுடைய செவியை அடைக்கிறது என்று சொல்லி இந்த வாக்கியம், அதோடு கூட நான் முன்பு சொன்ன அந்த வாக்கியங்களும், யோவான் 15:6, எபேசியர் 2:11 ஆகிய வாக்கியங்களும் இதே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துகின்றன. கிளையானது செடியுடன் தொடர்ந்து நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது. ஒரு பாவியும் அப்படி அதுபோலத்தான் இறைவனுக்கு முன்பாக நிற்கிறான், கனி கொடுக்க முடியாமல் நிற்கிறான். நித்திய ஜீவனுக்கு காரணராகிய இறைவனோடு கூட மனிதனுக்கு எந்தவிதமான உறவும் இல்லாதபடியினால் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய எதையும் மனிதனால் செய்ய முடியாமல் இருக்கிறது. பாவிகள் இறைவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை மாத்திரமே எதிர்பார்க்க முடியும். எப்படியும் இறைவாக்கினர்களுடைய எழுத்துக்களின் மூலமாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட முடியும் என்பதையும், எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதையும் இறைவாக்கு இறைவன் கூறியிருக்கிறான். இதை குறித்து நாம் இனிவரும் நாட்களில், இனிவரும் பாடங்களில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம்.